ஓம் நம சிவாய. சைவம் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவிளையாடல் புராணம். வழங்குபவர் சிவத்திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
புள்ளே பறவை பொறிவாய பராறை மர நிறையே. மரத்தினுடைய நல்ல நிறைய மரங்கள் அடர்த்தியா இருக்குது. அது கிட்ட போய் சொன்னோம்னா உடனே அந்த மரம் ரசிக்குமா? கிடையாது. மரமே வான்தோடு குடுமி பொறுப்பே. ஒரு பெரிய மலை இருக்குது, கல்மலை. அது கிட்ட போய் அருமையாக இப்ப போய் தானனை முன்படை தான்கிற அருமையான பதியம் கைலாய மலையில ஏறி இருக்கு. அதனால ஒரு மலையை பார்த்து, அடாராடா மலையே பாத்தியா, இந்த மாதிரி மலைதான் கைலாய மலை. தானனை முன்படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே என்று பாடும்போது, அடாராடா அருமையா சுந்தர தேவாரம்னு அந்த மலை ரசிக்குமே. அது பேரு மலையே. இது மாதிரி பாவம் பொறுப்பே வெம்பும் எரிவாய கொடுஞ்சுரமே அப்படின்னாரு. என்னன்னாரு, நல்ல தார் பாலைவனம் அல்லது சாரா பாலைவனம், அங்க போய் நின்று பாலைவனமே நீ எவ்வளவு அருமையாக இருக்கிறாய் என்று சொன்ன உடனே, ஆமாப்பா அப்படின்னு சொல்லுங்க. பண்பார்க்கன் வற்றர் மரம் தளித்தற்று திருவள்ளுவர். திருவள்ளுவர் பாலையை சொன்ன இடம் ஒரு இடம். வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. ஆனானுவா பார்க்கணும். இந்த அன்புங்கிற ஒண்ணு அந்த உயிருக்கு இருக்கிறதா நல்லது. இந்த அன்புங்கிற ஒண்ணு இந்த உயிர்ல இல்லைன்னு சொன்ன அது ஒரு தார்பாலைவன். அதுல ஏதேனும் ஒரு மரம் என்னைக்கோ ஒரு நாலு மழை தூத்தல் போட்டு அப்படி ஒரு தள்ளி வந்ததுனா, ஏ பாலையில பாரு சோலை அப்படிங்கறத அது எத்தனை இருக்காங்க? ஒரு நாள் கூட இருக்காது. மறுநாள் அப்படியே சுருண்டு ஓடிக்கும். அது போல இந்த அன்பு என்ற ஒன்று இந்த உயிரகத்தில் இல்லைன்னா இந்த உயிர் சுருண்டு போடும்டா, சுருண்டு போடும்டா, பாடிப்போம். அப்ப என்ன அர்த்தம்? அன்பின் வழியது உயிர்நிலை. இன்னொரு குரல், அன்பின் வழியது உயிர். இந்த உயிர்நிலையே அன்பினாலதான் இருக்குது, இல்லைன்னு இருக்குது. ஒரு பையன் சிலிப்பு கொடுத்துட்டான், இல்ல என்ன, அகுதிலாருக்கு எண்பு தோல் போர்த்த உடம்பு. இது அப்படி சேர அப்படிதான் பார்த்து சொல்லியிருப்பார். என்ன பண்றது அவர்லாம் இன்னைக்கு நம்ம கண்ணால காண முடியல. திருவள்ளுவரை கண்ணால கண்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நேரம் அவருக்கு ஆள்லயே விழுந்து, சாமியும் உங்களுடைய நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய புலவர். அதனால இப்படி ஒன்றுமே இல்லாத எரிவாய கொடுஞ்சுரமி என இவற்றோர் அகரினை ஒத்து இருந்தான் எந்த சுக்கநாதா பெருமானி. ஒரு அகர்ணி பொருளா இருந்தானே தவிர மக்கள் தாமி ஆரறி உயிரே என்று சொல்லுகின்ற அந்த ஆரறி உயிரா இல்ல சுவாமி, ஆறு உயிரா இல்ல, அறிவே இல்லாத அந்த அகர்ணி பொருளை தான். அதனால் என்னாச்சினர் என்னை இகழ்ந்தனோ என அந்த நாடு பாண்டி நாடு உன்னுடைய ஆட்சி, சுக்கநாதருடைய ஆட்சி. அதனால் இந்த இடத்துல அவன் இருந்தபடி செய்வதனால என்னை இகழல. என்ன சொல் வடிவாய் நின் இடம் பிரியா இமையப்பாவை தன்னையும். அம்மா எப்படி இருக்காங்க? சொல் வடிவாக இருக்கிறாங்க. ஐயா எப்படி இருக்கீங்க? நீங்க பொருள் வடிவா இருக்கீங்க. அப்ப என்ன அர்த்தம்? திருவருள் உள்நில் உள் அடங்கி இருக்கிறது. அந்த பெருமான் செயற்பாடு வெளிப்பட இருக்கிறது அல்லவா. அப்ப திருவருள் தான் சக்தி. அந்த அவனுடைய வெளிப்பாடாக செயற்பாடெல்லாம் பெருமானுடைய செயல் இல்லைங்களா. ஆகவே அவள் சொல்லாக இருக்கிறாள், நீ பொருளாக இருக்கிறாய். ஆகவே நான் சொன்னது சொல்லும் பொருளுமான கவிதை தான். அதனால் சொற்பொருளா இடம்பிரியா இமையப்பாவை தன்னையும் சொற்பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன். ஆகவே என்னை இகழ்ந்ததாக நினைக்கல, சொல்லாக இருக்கிற அம்மையும் பொருளாக இருக்கிற உன்னையுமே இழந்து விட்டான். அதனால் யாது என்ன முன்னை முடிந்து இடைக்காலம் தனியாத முனிவு ஈர்ப்ப கடுமையான கோபம் முந்தி சென்றான். அப்படி முன்ன போனானா அன்ன உரை திருச்செவியில். இந்த மாதிரி அந்த புலவனுடைய பாவம் நொந்து உரைக்கின்ற உரை பெருமானுடைய சுக்கனாருடைய திருச்செவியில் பட்டுதான். எதுபோல் நின்ற எதுபோல் போற போக்குல ஊறுபாடு என உரைப்ப. ஊறுபாடுன்னா நல்ல ஒரு இரும்பினால் ஆயின ஒரு வில் இது அம்போ அல்ல இரும்பினால ஒரு வாழோ அப்படி சொருகுன எப்படி இருக்கும் அது போல இருந்தான் அவருக்கு பெருமானுக்கு. அவன் உருவம் இல்லாதவன், அருவம் இல்லாதவன் அல்லவா. இருந்தாலும் அப்படி ஒரு பெரிய வேலோ மற்ற வாழோ தைத்தால் எப்படி இருக்குமோ அது போல அவருடைய திருவுள்ளத்தில் பட்டுதான். அடா அடா இப்படி பாவம் எழுதிட்டு வந்து படிச்சு அதை கண்டு ஓக்கிலியவன் பரிசு கொடுக்கலையும் கூட அவனுக்கு வருத்தம் இல்ல, சுவைக்கிலேயே தான் வருத்தம். நீங்க பரிசு அப்புறமே இருக்கட்டும், சுவைக்கிலேயே. இப்ப நல்ல இந்த பாடகர்கள் எல்லாம் பாருங்க, பாடினா அந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நீங்க உட்கார்ந்து சுவைச்சீங்கன்னா அதுவே உங்களுக்கு தன்னை மறந்துடுவாங்க. மதுரை சோமம் எல்லாம் அப்படிதான், கே பி சுந்தராம்பாள் அதான் பழைய இந்த மணியெல்லாம் பார்த்துட்டு பேசுறது பேசுறது கிடையாது, தன்னை மறந்து பாடுவாங்க. அங்க இருக்கவங்க அந்த அன்பா கேட்டா அதுவே தான் பெரிய பொருள், அது பொருள் கிடக்கிறா கவர் வச்சு கொடுக்கறது இதல்லவா மதிப்பு. அது போல இவன் சொல்லியே மதிக்கலையே, அதனால் வருத்தம். எனவே ஊரு பாடன உரைப்ப அருளின் மூர்த்தி போன இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும் எனது இடைக்காரனுக்கு ரொம்ப தெரிஞ்சாலும் கபிலனுங்கிற புலவர் ரெண்டு பேரும் போக அகத்து அகத்துவை பொலிய மாற்றால் ஞானமயமாகிய தன் இலிங்க உரு மறைத்து. சொக்கநாதருடைய சிவலிங்கம் அருமையா இருந்தது, பொக்குன்னு மறைஞ்சு போச்சு. ஏன் அவன் அது அருவுருவ திருமேனி, அந்த அருவுருவ திருமேனிலிருந்து அவன் வெளிப்பட்ட அந்த சிவலிங்கம் மறைந்து போக என்ன செய்தானாம், உமையா நங்கையோடும் பிரியாத அம்மா வானவரதம் பிரான் எழுந்து புறம் போய் பாவம் நடந்து போயிருக்காரு எங்க தன் கோயில் நேர்வடவால் வைகையான நதி தென்பாலோர் வைகை ஆற்றை கடந்து வைகை நதியில தென்தெற்கே இருக்கிற ஒரு இடத்துல போய் ஆலயம் கண்டு பக்குன்னு ஒரு ஆலயத்தை எடுத்தாராம். அவர் என்ன கட்டணுமா செவர் வச்சு வச்சு அஸ்திவாரம் போடணுமா நினைத்தா போகுது, நினைவு மாத்திரையின் ஆமா. இப்ப நமக்கு அவர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து செயற்பாடு செய்தாதான் உண்டாகும், அவர் நினைத்தாலே ஆகும். இந்த நினைவு மாத்திரை என்பது தூய தமிழ். ஆனா நம்முடைய சாத்திரங்கள்ல எந்த சொல்ல இருக்குன்னா சங்கற்ப மாத்திரை, சங்கல்ப மாத்திரை, சங்கல்பம்னா நினைக்கிறதுன்னு, மாத்திரைன்னு அளவு, நினைத்த அளவில் என்பது அருமையான தமிழ். அதுல சித்தாந்த சாத்திரத்துல கூடுமான வரைக்கும் சங்கற்ப மாத்திரைனா அப்படின்னு சொல்லுவாங்க, சங்கற்ப நிராகரணம் பார்த்தீங்களா, தூய தமிழ் அது. எனவே இப்படி அந்த நினைவு மாத்திரையினால ஒரு ஆலயம் நினைத்தார் திருவுள்ளம் கொண்டா ஒரு பெரிய அருமையான ஆலயம் அப்படி வந்துதான். கண்டு அம இனிதமர்ந்தான் தங்கவான் தமிழ் தெய்வ புலவோரும் உடனெழுந்து சைலவேந்தன் மங்கை நாயகன் போன வழி போயங்கிருந்தார். எல்லாம் புலவர்கள் எல்லாம் பார்த்தாங்க, அடாராடா பெருமானே எழுந்தொழி போனா நமக்கு இந்த சங்கத்துல என்ன வேலை என்ன, இது தமிழ்ச்சங்கமே அன்று என்று கருதி எல்லாம் சேர்ந்து அங்க போயிட்டு எங்க வைகை நதிக்கு தென்பால பெருமான இருக்கிறதுல அப்படி பாரு. ஏன்னா அவங்க எல்லாம் பொய்யடிமை இல்லாத புலவர்கள், ஏன்னா பெருமானையே தனக்குரிய அந்த பெரும்பொருளாக கருதினவர் அப்படி போயிட்டாங்களா. அங்கிருந்தார் அவ்வழினால் வைகள் கங்குல்வாய் புலர வரும் வைகரையில். இது வந்து எப்ப நடந்ததுன்னா ராத்திரி ஏழு மணி போல நடந்திருக்கு, ஏழு எட்டு அந்த காலத்துல ஏழு எட்டுக்கெல்லாம் படுத்துருவாங்க. ஏன்னா தொலைக்காட்சி தொல்லைக்காட்சி எல்லாம் அந்த காலத்துல கிடையாது, திரைக்காட்சியும் இல்லை அல்லவா. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பமேல பகல்ல கடுமையா உழைத்த காலம், அப்படி உழைத்ததாக கேள்வி ஒரு காலத்துல கடுமையாக உழைத்ததாக கேள்வி. ஏன் இப்ப உழைப்பே இருக்கக்கூடாது ஆனா சில்லற மட்டும் வந்துடும். முப்பதாம் தேதி வந்து ஞாயிற்றுக்கிழமைய சனிக்கிழமை கோகுலாஷ்டமி வெள்ளிக்கிழமையே சம்பளம் வந்துடும். ஆமா ஆமா, 32 பண்ணும் தெரியுது, வரட்டும் சம்பளம் வரட்டும், நாமும் சம்பளம் வந்தாதான் இருக்கிறாள். உரிய பணி செய்ய வேணாமா, உரிய பணி செய்ய வேணாமா, சொக்கநாதா நீதான் காக்கும் எல்லா துறையினருக்கும் இது பொருந்தும். ஆனா விதிவிலக்காக இன்றும் சிலர் இருக்கிறார்கள். ஆமாமாமா இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த 10-9:50 போனால்தான் உண்மையா அலுவலகத்துக்கு போனதா அர்த்தம். அது போல மீண்டு 4 மணின்னா என்ன அடிச்சு பிடிச்சிட்டு பையனை விட முன்னோடி ஆரணுமே, பையங்கெல்லாம் போனோம் 4:30 வந்தா என்ன, என்றாவது ஒரு நாள் வந்து அவன் வந்து மருத்துவமனைக்கு போறதா இருக்கலாம், வேற எங்கேயா போலாம், தினமும் அப்படியா. முருகா நீ தான் காக்கணும் அல்லவா, என்ன பண்ண போறோம். அதனால் சங்கவான் தெய்வ தமிழ் தெய்வ புலவோரும் உடன் எழுந்து எல்லாம் அங்க போய் தங்கிட்டாங்களா, அப்படி தங்கின உடனே எல்லாம் படுத்துட்டாங்க இரவுல. மறுநாள் அப்படிய காலம் 4:30 ஆன உடனே எல்லாம் எழுந்துருவாங்க. ஏன்னா ராத்திரி 8-8:30 படுத்துட்டா நிச்சயம் காலையில 4 விடுப்பு வந்துடும், வைகரை துயிரொழு எழுப்ப வேண்டியதுல தானா வந்து இயல்பிலேயே உங்களுக்கு எனக்கு 4:30 ஆனா தூக்கம் வராது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இரவுல 8:00 எல்லாம் படுத்துடுறாங்க. அதனால அதில் அப்படியே காலநாதம் எல்லாம் விடுதலையுமே வெந்நீற்றை வெயில் பூசி வெளுத்தமைந்த கீழோடு கோவணமும் தட்டு அப்புறம் சாமியில் பாட்டு வெள்ளம் சுட்டு திருப்பள்ளி அடிச்சு போடுவாங்க. திருப்பள்ளி அடிச்சு அதனால திருப்பள்ளி அடிச்சு அந்த கோயிலுக்கு போற நேரம் வீட்டில் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்துட்டு அந்த திருப்பள்ளிச்சு போவாங்க. அதனால அத்திருப்பள்ளி அடிச்சு அங்கே போகும்போது கோயில் உழையும் போது கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் எம்பின சங்கம் திருப்பள்ளி அடிச்சு நேரம் எல்லாம் அப்படி திருப்பள்ளி அடிச்சுக்கு போறோம். அப்படி சிவகாசியில அந்த மாதிரி ஒரு 20-30 பேர் போறாங்க திருப்பள்ளி அடிச்சு பேசிட்டே இருப்பாங்க. பார்த்துட்டு ஐயா வணக்கம் என்ன திருப்பள்ளி அடிச்சுக்கு போற பழக்கம் வச்சிருக்கீங்க வாழ்க வாழ்க வளருங்க பரவாயில்லையா ஒரு 50 பேராவது நாங்க போவோம் திருப்பள்ளி அடிச்சுக்கு வழிபாட்டுக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் அருமையா மன அமைதியோடு இருக்கல நம்ம என்ன ஒரு பக்கம் அருமையாகவே வளர்ச்சி இருக்கிறது தெய்வ உணர்ச்சி இருக்கிறது அதனால் பரவாயில்ல எப்படியும் தமிழகம் ஒரு காலையிலே மே உயரும் என்பதில் அந்த திருப்பள்ளி அடிச்சுக்கு அப்படின்னு. அது போல பல இடங்கள்ல இந்த அர்த்தஜாமத்துக்கு போறது சிதம்பரத்தில் என்னைக்குமே உண்டு 6 காலத்திலும் அந்த மாதிரி வழிபாடு செய்யறது சிதம்பரம் தான். எந்த காலத்தில் போனாலும் அந்த காலத்தில் அடிவர் கூட்டம் இருக்கும் அது சில்லைக்கு அப்படியே தனித்த ஒரு தன்மை இன்னைக்கும் இருக்கு இன்னைக்கும் இருக்கு எஞ்சிய இடங்களை விட. இப்ப நம்ம இடமெல்லாம் கேட்டா காலையில கால சந்திக்கு குருக்கள் தான் இருப்பார் உச்சி காலத்துக்கு அவரும் பிராமண பிள்ளை ரெண்டும் அடிச்சுட்டு வந்துடும் அது அது பிராமண பிள்ளை எடுத்துட்டே வரும் அந்த உணவை அது அந்த பக்கம் துணி அப்படி இப்படி ஏன்னா திறந்து வைக்கிறதுக்கு இது மணியை சின்ன தின்னு திங்காட்டிப்போ சின்ன தின்னு திங்காட்டிப்போம் அப்படி வந்து ஒரு செகண்ட்ல வந்துடுது உச்சி காலம்லாம். ஏன் அதுல 4 பேர் போனோம்னா அப்படி இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டார்கள். அதுக்காகத்தான் நாமும் வழிபாடு செய்யறோம் கோவில நல்லா இருக்கும். ஆமா 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 கோவில் நல்லா இருக்கும் என்ன பண்றது அது தில்லைக்கு தான் உரியது. அங்க அவங்க அது மாதிரி அர்த்தஜாமத்துக்கு போறவங்க அது இப்ப பல இடங்கள்ல இருக்குது. திருப்பனந்தாள் அப்படி இருக்கான் நாங்கிறது காலத்துல இல்ல ஐயா திருப்பனந்தாள் இங்க பழைய திருப்பனந்தாள் நினைக்காதீங்க நல்ல ராத்திரி 10-15 பேர் இப்ப அர்த்தஜாமத்துக்கு வழிபாடு போறாங்க செஞ்சடைய தாழ் தடையான் பணந்தாள் திரு தாடகை சரமி. அதனால இப்ப ஒரு பக்கம் நாடு அதான் சொல்றேன் ஒரு பக்கம் ஏதோ ஒரு மாதிரி மனசுக்கு அருவறுப்பு இருந்தாலும் ஒரு பக்கம் நாடு மிக அருமையாகவே வளர்கிறது. அந்த திருப்பள்ளி எழுச்சிக்கு போறவங்க போனாங்களாம் வைகரையில் பள்ளி உடற் கால தேதி அங்கல் நாயகன் அடியார் சேவிப்பார் அப்படி போனவங்க தொக்கநாதர் திருவிழா போனா உள்ள போனா சிவலிங்க திருமேனிய காணா ஐயா சிவலிங்க திருமேனிய காணான அப்படியா பானார் எல்லாம் பார்த்தாங்க பார்த்தா சிவலிங்க திருமேனிய ஏன்னா திருவுருக்கான சரியா 5:30 மணி என்ன பண்றது எங்க நீங்க திருப்பள்ளி பாடுறது போற்றி என் வாழ் முதல் ஆகிய போரூளே பூபாலத்துல பாடினா நல்லது அப்படி பாடுவாங்க எங்க பெருமான் இருந்தால அங்க பாடுறது இல்ல. எனவே அப்படி போனே என்ன அதிசயமோ இதென்றார் இறங்கினார் இதனை ஓடி மன்னவனுக்கு அறிவிப்பான் வேண்டுமென புறப்பட்டு வருவார் ஆவி அன்னவரை பிரிந்துரையும் அனங்கனையார் என அருமையான ஓம். எது போல வருந்தினாரெல்லாம் கணவரை பிரிந்திருக்கின்ற மனைவி போல கணவரை பிரிந்திருக்கிற மனைவி போல ஏன்னா அவளுடைய ஆற்றாமை அதிகமானது. அப்படியான மனைவியை பிரிந்த கணவனுக்கு அந்த ஆற்றாமை இருக்காத இருக்காத இருக்கும்ல அது ஏன் கணவனை பிரிந்த மனைவின்னு போறேன் சந்தேகமா இருக்குது எனக்கு இதெல்லாம் நீங்க விளக்க கேள்வியா கொடுத்துட்ட வம்பு இல்லை. மனைவியை பிரிந்த கணவன் என்னாது மனைவியை கணவனை பிரிந்த மனைவி என்று கூறினார் ஏன் நல்ல ஆலியா இதெல்லாம் பாண்டது நாங்களா ஏதோ பறிஞ்சு பண்ணி பாட்டு எங்களை போட்டு குடையிறீங்களேன்னு கேட்டா சிவசிப நீங்க எல்லாம் வல்லவர்கள் வல்லுநர்கள் என்றுதான் சொல்றோம் என்று சொல்றோம். கணவனை பிரிந்த மனைவிக்கு அந்த காலம் இப்ப இந்த மாதிரி கூட வேலைக்கு போறதெல்லாம் கிடையாது நாம அடிக்கு பிடிச்சுக்கிட்டு அவரும் பஸ்ல ஏற இவரும் பஸ்ல ஏற அப்படிலாம் போடல வீட்டில் அந்த மனைத்தக்க மாண்புடையளாகி தற்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை என்றிருந்த காலம். முதல்ல அது தெரியணும், மனைத்தக்க மாண்புடையளாகி வீடு உண்டு அந்த அம்மா, தற்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை. ஆதலால் தான் அந்த உணவு சமையல் நேரம் போக மற்ற நேரத்தில் போகும்போது இந்நேரம் என்ன பண்றாரோ, போகும்போது கூட நல்லா சாப்பிடல அது அவங்க நினைப்பாங்க, கண்டிப்பாங்க இன்னைக்கு உண்டு. நீ வீட்டில் இருக்கிறத விட வெளியில போகும்போது அதை சாப்பிடுங்க, மறுதராம் சாப்பிடுங்க, மோர் சாப்பிடுங்க என்று சொல்லுவாங்க. இவனு என்ன பண்ணுவான்னு கேட்டா, அதெல்லாம் சாச்சிட்டு என்ன நேரம் வச்சு சாப்பிடு, நான் இல்லைன்னு வெறும் உடு உண்ட குழம்பு வச்சு சாப்பிடாத, நல்ல சாம்பார் நான் போடுறோம்லாம் வட பாயசமா போடுறாங்க, நீங்க வந்து வெறும் புளி குழம்பு திங்காத, நல்ல நீ வச்சு சாப்பிடு அப்படி சொல்லிட்டு வரணும். வருவோம் வரணும், ஆமா ஆமா எக்கடி கட்டி எருக்கு முளைச்சு போகணும்னு பஸ்ல ஏறப்படாது. அப்புறம் என்னது அப்புறம் இல்லறோம் இல்லறோம். அதனால அவங்க நிச்சயம் செய்ய மாட்டாங்க. யாராவது கேட்டாங்க கூட என்ன வச்சுங்க, அவங்க இல்ல இல்ல அதனால ஒரு பருப்பு தொகை அரைச்சுக்கிட்டேன், ரெண்டு அப்பளம் சுட்டுக்கிட்டேன். ஏன் அவங்க இல்லாததுனால அது போச்சுன்னு அர்த்தம். அப்ப தனக்கு என்ன இருக்குன்னு நினைப்பாங்க பாவம். அப்படித்தான் பெரும்பாலான குடும்பம். நம்ம என்னன்னா என்னடா நம்ம வெளியில போறவங்கலாம் அவங்க வட பாயசம் போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது இது வெறும் அப்பளத்து சுட்டு தின்னுட்டு சொல்லிட்டு இந்த வேற காய்கறி எல்லாம் வாங்கி போட்டுட்டு இதெல்லாம் நான் வர்றதுக்குள்ள நீ சமையல் பண்ணி சாப்பிடணும் தெரியுதுல்ல, ஆமா வைக்கப்படாது, அதனால நல்ல நிறைய சாப்பிடு என்று சொல்லணும். அதான் அந்த உணர்ச்சி அன்பு. அதனால இங்க அப்படி இருக்கும்போது மனைவிதான் அந்த வேலையின்றியும் அந்த வீட்டுல இருக்கும்போது அப்படி எப்படி பண்ணாங்களோ என்னமோ என்று அந்த வருத்தம் அதிகமா வரும். இவனுக்கு என்னமா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு எப்படி இருக்க வேண்டும் சங்கலக்கியம், வினையே ஆடவர்க்கு உயிரே, அருமை அருமை பத்தீங்களா. இந்த கொண்ட கணவனுக்கு என்ன கேட்டா, வீட்டுல எப்படி சாப்பிடறாளோ என்ன பண்றாளோ அந்த அனுப்ப கூடாது. எந்த காரியத்துக்கு போனாலும் அந்த காரியம் முடியணும். வினையே ஆடவர்க்கு உயிரே, ஆடவர்க்கு எது உயிர்னா எடுத்துக்கொண்ட அந்த செயல் இனிதாக எளிதாக தீங்கின்றி முடியணும். அதான் நோக்கம் இருக்கணும். இவன் போய் அடுப்பகரையும் நினைச்சிட்டு இருக்க கூடாது, சுட்ட பழத்தை சரியா சுட்டாலோ என்னமோ அல்லது அப்பளமே இல்லாம சாப்பிடறாலோ என்னமோ அங்க போய் நினைச்சிட்டு இருந்தா உருப்பிட மாட்டேன்னு அர்த்தம். எனவே இன்னொரு அருமையானது, நேற்று நற்றினில் சொன்னமே நற்றினில் ஐயா உன்னுடைய மனைவி எப்படி எவ்வளவு இனிமையா இருப்பான்னு கேட்டார். இது சங்கலிக்கத்துல தான் இருக்குது, வச்சு பாடினாங்களா யாராவது கிடையாது ரதியே அதுவே இதுவேன்னு கொஞ்சுவான், மணியே பண்ணேன்னு கொஞ்சுவான். ஆனால் உள்ளிய வினைமுடித்தன்னை இனியோல் நற்றினில்தான் இருக்கு. எவன் ஒருவன் எந்த ஒரு செயலை எடுத்து அந்த செயலை நிறைவு பண்ண நினைக்கி எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் அது போன்று இனியவள்னு சொன்னார். ஒரு பையன், ஐயா நான் இந்த எம்ஏலாம் டாக்டருக்கு எடுத்து என்னைக்கு நான் டாக்டர் அந்த பட்டம் பெறுவனும் அன்னைக்கு தான் எனக்கு தூக்கம் வரும் என்று சொன்னவனுக்கு அதே மாதிரி இருந்து எம்ஏ முடிச்சு தீசு எழுதி அருமையா கொடுத்து காங்கிரேஷன்ல பட்டம் கொடுக்காங்க எடுத்துட்டு வர்றான், வரும்போது எப்படி இருக்கும் அது போல் இருப்பாள் மனைவி. அப்ப என்ன அர்த்தம், ஆடவர்களுக்கு ஒரு நினைத்த காரியத்தை செயலை இடையூறின்றி அது முடிவு பெறுகின்ற வரையும் உழைக்கணும். அதான் அதான் ஆடவனுக்குரிய நிலை. ஆதலால் மனைவியை பிரிந்த கணவன் என்னாது, கணவனை பிரிந்த மனைவி என்றார். இது சிவகாசியில சொன்னா கேள்வியாக வந்துவிடும், கேள்வியாக வந்து. எனவே அது எதனால வந்தோம் கேள்வின்னு வந்துனா பூரா அப்படியே ஒளிப்பதிவு இங்க மாதிரிதான். அதனால அவர் அதை வச்சு கேட்பாரு எங்கெங்க எல்லாம் நான் பிரிந்து சொன்ன கேட்டா, இந்த வினாலாம் நாளைக்கு வராம இருக்குமா தெரியல, எல்லாம் அப்படி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றது அப்படியே ஒளிப்பதிவு இருக்குல்ல, அவரு எல்லாம் புரிஞ்சுவார். அவர் வெளியில எங்கேயா போயிருந்தா கூட அப்படியே எல்லாம் எடுத்துடுறாங்கல்ல, அதனால அது கேட்டு. அதனால 25 வினா நாமே கூட சமயத்துல ஐயா இது இந்த வினாலாம் எப்படின்னாரு, ஐயா ஒளிப்பது இதெல்லாம் குறிச்சுட்டேன். அருமையான வினாவா இருக்கு, ஏன்னா அவர் MBBS இடது பெறுவல் ரேகல்ல, அவர் ஒரு டாக்டர். ஆனா ஒரு டாக்டருக்கு அந்த அளவுக்கு ஞானமும் இது மாதிரி இருக்கிறது ரொம்ப பெரிதான். ஜெயராஜன் பேர், ஜெயராஜன். எனவே அது மாதிரி இங்க ஆவி அன்னவரை பிரிந்துரையும் அனங்கனையார் என தன்னுடைய கணவரை பிரிந்திருந்த ஒரு பெண் போலவும் அனங்கு நீத்த பொன்னமிர்தாமரை எனவும் இன்னொரு ஓமை சொன்னார். திருமகள் எங்க இருப்பா, தாமரையில. திருமகளை நீர்த்த தாமரை போலவும். என அதை விட்டு அவர் பிரியவே மாட்டான். யாண்டு கண்டு நீர் மடியிலா மன்னவன் எய்தும் அல்லவா, மடியுளால் மாமுகடி என்ப மடியினான் தாளுளால் தாமரையினால் தாமரையினால் திருவள்ளுவர். எந்த பயலுக்கு சோம்பேறி இருக்கோ அவன் என்ன பண்ணுவான், அவன் தலையில எங்க அக்கா உட்காருவா அப்படிங்கிற. அக்கா யாரு? ஆமா, யார் இடைவிடாத முயற்சி இருக்குதோ அவன் காலுகிட்ட தங்கச்சி இருப்பா அப்படின்னாரு திருவள்ளுவர். மடியுளான் மா முகடி என்ப ஓம்பேடுத்ததுல கொட்டாய் விட்டுட்டே இருந்த உன் தலையில எங்க அக்கா தான் உட்காருவான். நான் உட்காந்துருவாடா உட்காந்துருவாடா போட ஐயா, நான் விடாம வேலை செஞ்சேன்னா உன் காலு கீழே கிடப்பா தங்கச்சிக்காரி. மடியிலான் தாளுளால் தாமரையினால் அங்க தாமரை, ஏன்னா தாமரையை விட்டு பிரியவே மாட்டாள் யாரு? திருமகள். எனவே அந்த தாமரை நீத்த திருமகள் போலவும். இப்படி எல்லாம் நயமாடுதுன்னு என்னைக்கு ஆவறது? திருவிழாப்பணத்துக்கு உர சிவை சிவே. நீங்க பதவுரை சொன்னாலே நீளுது. இவ்வாறு ஏன் கூறினார்? இந்த மேற்கோள்லாம் காட்டி கட்டி சொன்னு வச்சுங்க. அதனால் ஆனா பரிமையில பொண்ணு ரொம்ப ரொம்ப அருமையானது எழுதாரு. அப்படி ஆனா சொல்லுவேன். ஆனா அவர் எழுதியிருந்தால் தாமரை நீத்த இலக்குமி என்றார், மடியிலான் தாளுளால் தாமரையினால் என்றாராகலின், அவ்வளவுதான், மேல போக மாட்டான். என்றாராகலின் எங்க இருக்குது, எப்படி எங்க இருக்குது? இது திருக்குறள் முதல் சொல்லும் அல்ல இது. அவர்ல எனக்கு ஒரு இது ஆதங்கம், நம்ம திருமுறைக்கெல்லாம் நல்ல தொல்காப்பிய உரையாசிரியர்களும் திருக்குறள் உரையாசிரியர்கள் இருந்தாங்க. அடார் அடாரா கொடுத்து வச்சிருக்கோம், அதுக்கு நம்ம கொடுத்து என்ன பண்றது? எனவே இப்படிப்பட்ட அந்த இரண்டு பொருள். ஆகவே பொலி வளர்ந்த புறமும் கண்டார் ஒண்ணுமில்ல, கோவில போனாங்க பெருமான் காணல, அந்த பொலிவில்லாமல் இருப்பதற்கு இவ்வளவு அருமையான ஓவியங்கள் எல்லாம் சொன்னார். அரசு உடனே போனார்கள். அரசனிடை புறந்துள்ள நடுநடுங்கி நா உணங்கி அரசே யாம் உண்டு உரை செய்ய அஞ்சுதும். ஏன்னா அங்க போய் சொல்றது கூட பயப்படுறாங்க, ஏன்னா பெருமான் திருக்கோவிலில் இல்லைங்கிறத போய் எப்படி அந்த அவ்வளவு பக்தியாக இருக்கிற அந்த அரசங்கிட்ட சொல்றது? இப்ப இருக்கிற அரசங்கிட்ட என்ன என்ன சொல்லலாம்? அந்த மாதிரி சிவலிங்கம் தெரியுமே, அது சரி போனா போகுது பாத்துக்கலாம். ஏன் சமயம் கலவாத இந்த புது கண்டுபிடிப்பு, இந்திய நாட்டுலதான் புது கண்டுபிடிப்பு, வேற எங்கேயாவது இருக்குதாப்பா? எங்கேயாவது இருக்குதா? இந்த ஒரு பெருநாட்டுலதான் இப்படி வச்சீங்க. நான் கூட ரொம்ப சொல்றது ஒரு ஒரு ஓமை சொல்லி, இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற பெண்கள் தாய் குலத்தை எல்லாம் நம்மளோட வயசு முதிர்ந்து இருந்தா அம்மாவாக பாட்டியாக கருதணும், நம்ம கூட சின்ன பிள்ளைகளா இருந்தா தங்கச்சியா, சின்ன பிள்ளைனா பாப்பாவா கருதணும். அதுக்காக நம்ம ஒரு கல்யாணமே பண்ணிக்கூடாத? உங்க பாலிசி அப்படிதான் இருக்கு, சமயம் கலவாதுன்னா நாம ஒரு சமயத்தில் இருந்துடக்கூடாத, அப்படின்னா ஒரு கல்யாணம் பண்ணிவிடாது. ஏன் தாய் குலத்தை எல்லாம் தாய் குலமாக கருதணும், அதற்காக நான் கல்யாணம் பண்ணிக்காம பிரம்மச்சாரியா இருக்கிறேன் சொல்லியே இரு, அப்படி இரு. இந்த சமயம் கலவாத அரசுன்னு சொல்லும்போது நீ ஒரு மனைவியோடு இருக்கக்கூடாது, தனியா இருக்கும். ஏன் நீ ஒரு மனைவியோடு இருந்துட்டு அவங்களை எல்லாம் தாய் குலமா கருத மாட்டியா? அதுபோல நாம் ஒரு சமயத்தில் இருக்கலாம், அது கருதி பிற சமயங்களுக்கு ஊறுபாடு கனவுல கூட கருத சத்தியம் யார் இல்லைன்னா, அதுக்காக உனக்கு ஒரு சமயம் இருக்கக்கூடாது. எனவே புகுந்தனம் இன்று ஆங்க வந்தன் வடிவம் காணீம், அங்க பெருமானுடைய திருவருள் அந்த இதே காணா, புறமுனணி புலம்படைந்ததென்று அடல் வேல் என செவியில் புகுத்தலோடும். இது அவன் காதல் எப்படி இருக்கு கேட்டா, அப்படியே ஒரு வேலை காய்ச்சி காதல் அப்படியே நுழைச்சா எப்படி இருக்கும்? அது போல கம்பர் பெருமான் இதெல்லாம் மேற்கோள் காட்டு விசாமத்தர் போய் கேட்கிறாராம், அடியேன் தவம் செய்கிறேன், உங்க பிள்ளைகள் நாள் இருக்குது, அந்த நால்வரினும் கரிய செம்மல் ஓருவானை தந்து ஈடுதியனு, இந்த நாலு பேர்ல கருப்பா இருக்கிற பெரிய பையனை மட்டும் எங்களை கொஞ்சம் உதவிக்கு அனுப்புங்களேன்னு சொன்னாராம். யாரு? விசாமித்தர். சொன்னது எப்படி ஆச்சு? எண்ணிலாருந்தவத்தோன் எம்பிய சொல் எரிவேல் பாய்ந்த புண்ணிலாம் பெரும்புழையில் கனல் நுழைந்தால் புகுதலோடும். விசாமத்தை சொன்ன உடனே
ஏற்கனவே காதல ஒரு வேல் தச்சு அது அறுவை சிகிச்சை பண்ணி ரணமா இருக்குது. ஐயா ஜாக்கிரையா இருக்குன்னு மருத்துவர்கள் வந்து உள்ள மருந்து போட்டுக்கிட்டு அதுல கொண்டு போய் நல்ல புளிய மரத்து நெருப்பு கனகன இருக்குது அதுல ஒரு கட்டி எடுத்து போட்டா அப்படின்னு